ரத்து புளுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பட்டிக்கு வீடே வானொலி பட்டிக்கரிகள் குழுமியிலிருந்து இன்றைய முத்துமுழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை 2019ஆம் ஆண்டு சுலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்துமுழுசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே வளமை போன்று முகப்பு திருக்குறளுடன் நிகழ்ச்சியை தரலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே தயாராக இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே.
சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை.
திருக்குறளை காண்பதற்கு முன்பாக இந்த ஈகையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் எப்படி அதை கடைபிடிக்கிறார்கள் சொல்ல முடியுங்களா?
ஈகை என்பது என்னை பொறுத்தவரையிலே மற்றவருக்கு நாங்கள் கொடுத்து உதவி செய்து வாழ்வதுதான் ஈகை என்று சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு மனம் வேண்டும். அத்தோடு இந்த கொடுக்கின்ற போது நாங்கள் கொடுக்கின்றவரை அறிந்து கொடுத்தால் அது சிறப்பானதாக இருக்கும். எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கின்ற போது யாருக்கு நாங்கள் கொடுக்கின்றோம், எதற்காக கொடுக்கின்றோம் என்பதை அறிந்து கொடுத்தால் நன்றாக இருக்கும்.
நல்ல செய்தி. இப்போ ஈகை நினைக்கும் பொழுதே நமக்கு கண்முன் நிற்பவர்கள் சில கொடைவாளர்கள், சீதக்காதி மற்றும் MGR போன்ற கொடைவாளர்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறார்கள். அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
ஆமாம், உண்மையிலே MGR என்னை பொறுத்தவரையிலே அவர் ஒரு சிறந்த கொடைவள்ளலாக இருக்கின்றார். பாமர மக்களுக்கு, குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களினுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு கொடுத்து உதவுவதெல்லாம் அவர் முக்கிய பங்காற்றி இருக்கின்றார் நான் நினைக்கின்றேன்.
இதை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், இரண்டு திருக்குறள் பார்க்கிறோம் ஈகை என்னும் அதிகாரத்திலிருந்து 221வது குறளாக அமைந்திருக்கிறது பாருங்களேன். இதில் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அதாவது வரியார்க்கென்று ஈவதே ஈகை, இல்லாதவருக்கு வழங்குவதே ஈகை பண்பாகும். மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் என்று கூறுவதால் ஈகை எனப்படுவது மிக மிக முக்கியமாக கொள்ள வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா?
ஆமாம், உண்மையிலே வறிய மக்களுக்குத்தான், உண்மையிலே அவர்களுக்குத்தான் இந்த தேவைப்பாடு என்பது இருக்கும். தேவையானவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற போதுதான் அதனுடைய பெருமதியை அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள நினைக்கின்றேன்.
அடுத்ததாக விருந்தோம்பலை நாம் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் ஊடாக வரும் குரல் தான் இதுவும். இதுவும் ஈகை என்னும் அதிகாரத்திலிருந்து வருகிறது. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அழகாக இருக்கிற பாருங்களேன். ஈதல் பண்புடையவருக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் என்று கூறுகிறார். அதாவது இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. பொருள் வேண்டுமென்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இரத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது என்று கூறுகிறார்.
ஆம், உண்மையிலே நல்ல திருக்குறளைத்தான் இந்த காலை வேளையிலே நிகழ்ச்சிக்காக கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியிலே நாங்கள் என்னத்தை கொடுக்கலாம்?
நாம் எப்பொழுதும் கேட்பது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை விரிய முட்டுக்கள் அந்த நிகழ்ச்சி இருக்கும் என்று நினைக்கிறேன்.
ஆமாம், அந்த நிகழ்ச்சி இன்றும் எங்களுடைய நிகழ்ச்சியிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருப்பவர்கள் விரியும் மட்டுக்கள் குழுவினர். அவர்களுடைய நிகழ்ச்சி ஏறக்குரிய 15 நிமிடங்கள் தொடர்ச்சியாக எமது வானொலியிலே பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் அளித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இப்போது அந்த நிகழ்ச்சியை கொடுக்கின்றோம் நேர்களுக்காக.
அதை கேட்டுவிட்டு பின்போறோமே.
விரியும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் வடிவமைப்பு நேயர்களே, உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். தமிழால் இணைவோம், அறிவால் உயர்வோம், அன்பால் வெல்வோம். உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் ஃபேஸ்பேஜ் ஊடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவரிடமும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன். இந்த மாதம் தமிழ் தமிழனில் தமிழ் முன்னோர்கள் பல உண்மைகளை கோவில் மூலமாக உணர்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். நேர்களே, பஞ்ச பூத தலங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
இந்த பஞ்சபூத தலங்களில் சிவனைத்தான் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களையும் குறிக்கும் முகமாக ஒவ்வொரு கோவில்களும் இருக்கின்றது. திருவெண்ணைக்கா நீரையும், காஞ்சிபுரம் நிலம், திருவண்ணாமலை நெருப்பு, ஸ்ரீஹாலஹஸ்தி காற்று, சிதம்பரம் நடராஜர் ஆகாயம் இந்த ஐம்பூதங்களையும் கொன்ற ஒரு கோவிலாக தஞ்ச பெரிய கோவில் இருக்கிறது. தமிழன் யாழ்ப்பாணத்தை கடைசியாக ஆண்ட மன்னன் சங்கிரியன் அவரை நினைவூட்டும் விதமாக இன்றும் யாழ்ப்பாணத்தில் அவரால் நிர்மாணிக்கப்பட்ட சங்கிலியன் தோப்பு, ஜமுனா ஏரி, மந்திரிமனை ஆகியவற்றை நீங்கள் காணலாம்.
எமது முதலாவது நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். தமிழீழ கடற்புலிகள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது? யோசியுங்கள் நேர்களே. பதில் இறுதி.
எமது அடுத்த நிகழ்ச்சி மொட்டுக்களின் வாசம். இது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் மாவீரர்களுக்கு உரியதானது. அதனால் அவர்களுக்கான ஒரு பாடல், கல்லறைகள் விழி திறக்கும் கார்த்திகையே.
Baby.
முறை டிசம்பர் லீவுக்கு வெதர் எல்லாம் எப்படி இருக்குமென்று தெரியல. மழை வார மாதிரியும் இருக்கு, எங்க போறதுன்னு தெரியலையப்பா.
பேசாமல் ஊருக்கு போயிட்டு வேறதான் இப்ப யாழ்ப்பாணத்துக்கு நீர போலாம்.
ஓ மென்ன, நானும் கேள்விப்பட்டேனப்பா, தடபுடலா செய்திகளா அடிப்படுதுன்னு.
பின்ன பலாளியில போய் அந்த நேரம் வாங்க வேண்டியதா?
கோயில் திருவிழாவோ, கல்யாண வீடோ, சாமத்திய வீடோ, இனி கொழும்பு தேவையே இல்லையாப்பா எங்களுக்கு.
விமான நிலையம் இல்லை, முந்தி பலாலியில இருந்து கொழும்புக்கு மட்டும்தானே பிளேன் ஓடினது. இனி நீங்கள் கொழும்புக்கு அழியாமல் வெளிநாடுகளுக்கு போலாம்.
நினைக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு சுகமா இந்தியாவுக்கு போயிட்டு வரலாம்.
ஆனாப்பா இந்தியாவுக்கு முந்தி விமான சேவை இருந்ததுதானாமே, பிறகு எனக்கு பெரிய தடவுடல கதைக்கணும்.
என்ன, முந்தி பிளேன் சர்வீஸ் பலாலியிலிருந்து இந்தியாவுக்கு இருந்ததா? கொலம்போல இருந்து இந்தியாவுக்கு போனதை மாறி சொல்றீங்க போல இருக்கு.
இல்ல இல்ல, அவ சொன்னது சரிதான். முந்தி என்றால் எங்கட அம்மா மாற்ற காலத்துல, அப்ப இந்தியாவுக்கு போறதுக்கு 50 ரூபா தானாமப்பா, அது வந்து 60களில் என்று நினைக்கிறேன்.
அது மாதிரி கப்பல் பயணமும் நடந்திருக்கு. எங்க சொன்னா தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில, ஆனா வந்து அதுக்கு கொஞ்சம் காசு குறை.
கடை இப்படி எல்லாம் அந்த காலத்துல நடந்திருக்குதாப்பா, ஒண்ணுமே தெரியாதுப்பா. அதெல்லாம்
பிரச்சனையோட எல்லாம் நின்றுட்டு, அதுவும் இந்த பலாலி என்றாலே ஆமிக்காரந்த செல்லடியும் அங்கிருந்து வார பொம்மா பிளேன் தான் ஞாபகத்துக்கு வரும். கொஞ்சம் நெஞ்சமா கஷ்டப்பட்டு நாங்க.
பின்ன இங்க வந்த பிறகும் ஹெலிகாப்டர் எங்கேயும் சுத்தினால் நெஞ்சமெல்லாம் படபடாண்டு அடிக்குதே.
உண்மைதான் அது. சரி, இப்ப அது பலாலி விமான நிலையம் என்று அது இப்ப இல்லத்தானே, அதுக்கு இப்ப பேர் ஜஃப்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். என்னாலும் ஏன் திடீரென்று இப்படி தொடங்கியிருக்கிறான்?
பலாலி விமான நிலையம் அப்ப உலகப்போர் நடந்த நேரம் வெள்ளக்காரனால தொடக்கப்பட்டது. அவர்கள் போன பிறகு இந்த இலங்கை அரசாக்கம் திண்ண கீழே வந்தது. அப்பதான் இந்த விமான சேவை தென்னிந்தியா பலாலி திருகோணமலை கொழும்பு என்று நடந்ததா. பிறகு சண்டை வந்ததோடு அந்த இடமே எங்களுக்கு சாவு மணி அடிக்கிற இடமே இல்லோ மாறிட்டுது.
அது மட்டுமே, கிட்டத்தட்ட 600 ஏக்கர் தமிழர் இடத்தை வலுக்கட்டாயமா பறிச்செடுத்தது இல்லை. இப்ப ஏதோ கொஞ்சம் குடுத்திருக்கலாம் போல.
திரும்பி போன சனத்துக்கு தங்கட வீடு வாசல் இருந்ததற்கான ஒரு அடையாளமும் இருக்கவில்லையா? அதோட அந்த எல்லா இடத்தையும் அழிச்சிட்டாங்க.
இந்த ஏர்போர்ட் கட்டுறது கூட இலங்கை அரசாங்கம் அனுமதி கொடுக்கலையா? இந்தியா செலவிட்டு காசும் கொடுத்துதான் வேலை நடந்திருக்கு.
அப்படியோ?
இந்த குட்டி நாட்டுக்குள்ள சைனா, இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான் எல்லாரும் தலைய கொடுக்கட்டும். கடைசியில
எல்லாரும்
சேர்ந்து ஒரு நாள் போய் பலாலியில இறங்குவோம். இப்பத்திக்கு நடைய கட்டுவோம்.
சரி அப்ப போவோம்.
பார்த்து என் மனதை உறைய வைத்த ஒரு திரைப்படத்தை உங்களுடன் பகிர நினைக்கின்றேன். ஒற்றை பனிமரம். இது எமது கதை, எம்மில் ஒருவரால் எமக்காக சொல்லப்பட்ட எம் கதை. எம்மில் பலரும் நாம், நம் குடும்பம், நம் வீடு என்று வாழ்க்கையை ஓட்டும் போது எமக்கில் இருந்து சிலர் வித்தியாசமாக சிந்தித்தார்கள். அவர்கள் சிந்தனை பரந்து நம் மக்கள், நம் தேசம், நம் விடுதலை என்று விரிந்தது. அவர்களின் இன்றைய கதைதான் ஒற்றை பனிமரம். இப்படத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நடிக்கவில்லை, அப்பாத்திரமாகவே வாழ்ந்தார்கள். நெஞ்சை கசக்கி அளவைத்தார்கள். ஒரு தேசப்பற்றுள்ள போர் வீரன் எந்த அமைப்பாயினும் அவனது தேசப்பற்றும் அவன் தன் மக்கள் மீது கொண்ட அதீத அன்பும் அழியாது என்பதற்கு சுந்தரம் ஒரு உதாரணம். உண்மைகளை உண்மையாகச் சொல்லும் ஒரு படம். எமக்காய் போராடியவர்களின் இன்றைய வாழ்க்கை போராட்டம் எம்முன் முடிவிலியாய். இப்படத்தில் சில சம்பவங்கள் உண்மையா என்று என் மனத்தில் இன்னமும் போராட்டம். எம்முள் இரக்கமற்றவர்கள் உள்ளார்களா? இவ்வளவு கேவலமாய் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவார்களா என்று பல கேள்விகள். எல்லாம் இழந்து திக்கற்று நிற்பவர்களை சூழ்நிலை கைதிகளாக்கி தமது தேவைகளை தீர்த்து கொள்ளும் வெறியல்களின் கொடூரம், இப்படியும் கொடுமை நடக்குமா? நடக்கிறது என்கிறது இப்படம். பலிக்கிறது. வேலியே பயிரை மேயும் நிலை. நாம் என்ன பாவம்தான் செய்தோம் என்று எண்ணத் தோன்றுகிறது. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். நல்ல பதிவு, எம்மினத்தின் பதிவு. எனக்குள் படத்தின் ஒவ்வொரு வசனமும் இன்னமும் இன்னமும் அதிர்கின்றது. படக்குழுவினருக்கு பாராட்டுக்கள். நன்றி.
எமது அடுத்த நிகழ்ச்சி சிரிப்போ சிரிப்பு.
என்ன பாண்டிய ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோ இருக்க காட்டும் உங்களை போன்லாம் எடுத்தது?
என்னது
அன்பம் பண்ணது இல்லையே, என்ன பிரச்சனை?
தமிழீழ கடல் புலிகள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1984.
எமது இறுதி நிகழ்ச்சி கிவியின் குரல். இந்த மாத கிவியாக உங்களை உருக வைக்க இதோ வருகிறார்.
அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும், தமிழீழ மண்ணே உன்னை மறப்பேனா நீ என் அன்னை. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும்.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
அந்த சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்வது மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை லக்குவன் நீங்கள் உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு பெரிய ஒருவரை பற்றி சில விடயங்களை நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றீர்கள் நினைக்கின்றேன். இவர் தேசத்தினுடைய விடுதலைக்காக பெரும் பங்காற்றிய ஒருவர். 23 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடிய ஒரு விடுதலை போராளி. அந்த வகையிலே அவரை பற்றிய கருத்துக்களை நேர்களுக்கு சொல்லுங்கள்.
என்னை பொறுத்தவரை அவர் 23 ஆண்டுகள் சிறையில் வாழ்ந்தார் என்று சொல்ல மாட்டேன், ஏனென்றால் சிறையில் வாழ்ந்தார் என்று தான் சொல்லுவேன். அவருடைய தாக்கங்களும் இயக்கங்களும் 23 ஆண்டுகளை அவர் கடந்தாலும் அந்த எண்ணங்கள் மனதுக்குள்ளேயே இருந்திருக்கிறது பாருங்கள். அது தென்னாப்பிரிக்கா காந்தி என்று அவரை பெருமையாக கூறுகிறார்கள். அவர் யார் என்று தெரிகிறதுங்களா?
ஆமாம், தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட எமது மதிப்புக்குரிய நெல்சன் மண்டேலா அவர்களை பற்றி தான் நீங்கள் சொல்ல இருக்கிறீர்கள், சொல்லுங்கள்.
நிச்சயமாக அவர் மகாத்மா காந்தியினுடைய தொடர் பாதையைத்தான் அவரும் தொடர்ந்திருக்கிறார் என்பதில் நமக்கு ஐயமில்லை. நெல்சன் மண்டேலா தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி இவ்வாறு எழுதுகிறார் பாருங்களேன். நான் தென்னாப்பிரிக்காவின் அதிபரான பெண் ஒரு நாள் எனது பாதுகாவலர்கள் சிலருடன் உணவு அருந்துவதற்காக ஒரு உணவு விடுதிக்கு சென்றிருந்தோம். எங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வர வெயிட்டரிடம் கூறினோம். எங்களுக்கான உணவு வந்தபோது நான் ஒரு மனிதன் மற்றொரு டேபிளில் மற்றொரு மேஜையில் தன் உணவுக்காக காத்திருப்பதை பார்த்தேன். நான் என் அருகில் இருந்தவரிடம் அந்த மனிதனையும் நம்முடன் சேர்ந்து உணவருந்த வருமாறு அழைக்க கூறினேன். அந்த மனிதரும் தனது உணவுடன் வந்து என் அருகில் அமர்ந்தார். நான் அவரையும் உணவருந்த கூறினேன். அவரும் மிகவும் நடுங்கியவாறே தனது உணவை அருந்தி முடித்து அங்கிருந்து சென்றார். எனது காவலர்களில் ஒருவர், அந்த மனிதர் ஒரு நோயாளியாக இருப்பார் போல் இருக்கிறது, மிகவும் நடுங்கியவாறே இருந்தார் என்றார். அப்படியெல்லாம் இல்லை என்றேன் நான். நான் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் ஒரு காடாக, ஒரு காவலாளியாக அந்த மனிதர் இருந்தார். நான் சிறையில் பலமுறை சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறேன். அப்போது நான் எனக்கு சிறிது தண்ணீர் வேண்டும் என பலமுறை கத்தியிருக்கிறேன். அப்போதெல்லாம் இந்த மனிதன் வந்து என் தலைமீது சிறுநீர் கழித்துள்ளார். அதனால்தான் அவர் என்னை பார்த்தவுடன் பயந்து நடுங்கினார். குறைந்தபட்சம் அவர் என் மீது செய்த செயலை போல நான் அவரிடம் செய்வேன் அல்லது சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வேன் என எதிர்பார்த்தார். ஏனென்றால் நான் தற்போது தென்னாப்பிரிக்காவின் அதிபராக உள்ளேன். ஆனால் இது என் குணமோ அல்லது என் கொள்கையோ இல்லை. சகிப்புத்தன்மை உள்ள மனப்பான்மைதான் நல்ல தேசத்தை உருவாக்குகிறது, பதிலடி கொடுக்கும் மனநிலை தேசத்தையே அழிக்கிறது என்று கூறினாராம்.
ஆமாம், லக்மன் உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு தலைவர் தான் நெல்சன் மண்டேலா அவர்கள். ஏனென்று சொன்னால் தென்னாப்பிரிக்க மக்களை பொறுத்தவரையிலே ஒரு விடுதலையை வென்று கொடுத்த ஒரு மாபெரும் விடுதலை போராளி. அந்த வகையிலே நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலுக்கு செல்லலாம் நினைக்கின்றேன். சொல்லுங்கள் ஒரு சிறந்த பாடலை பற்றி.
இந்த பாடல் இடம்பெற்ற படம் இருவர் உள்ளம் அழகு சிரிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது. கண்ணதாசன் அவர்கள் தொட்டுவிட்டு தொட்டுவிட்டு போய்கொண்டே இருக்கும் அந்த தொடர்ச்சி கற்பனைகளை சற்று கேட்டு பாருங்களேன்.
தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய இவ்வருடத்துக்கான கிறிஸ்துமஸ் தின சிறப்பு விசேட கலை நிகழ்ச்சி எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய வட்டாரங்களுக்கு பொறுப்பான பொறுப்பாளர்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய குடும்ப விவரங்களை கொடுத்து உதவுமாறு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர், தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அங்கத்தவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் பங்கெடுக்கின்ற சிறப்பு கிறிஸ்துமஸ் தின விசேட கலை நிகழ்ச்சியோடு கூடிய நிகழ்ச்சி இது வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் எலசிலி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இதிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்காவினால் வருடாந்தம் நடத்தப்படுகின்ற அரும்புகள் 2019 இவ்வாண்டும் எதிர்வருகின்ற 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் மாலை 6 மணி தொடக்கம் இடம்பெற இருக்கின்றது. நிகழ்ச்சியிலே பல கலை நிகழ்ச்சிகளும் தமிழ் கல்வி பூங்காவினால் நடத்தப்படுகின்ற தமிழ் திறனாய்வுக்கான பரிசளிப்பு வைபவமும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருகை தந்து எம் சிறார்களை ஊக்கப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். அந்த அறிவித்தல் கோடு லக்வன நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. தொடரும் பாடலோடு நீங்கள் தொடரும் பாடலை பற்றி குறிப்பிட்டுவிட்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறலாம் நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் மற்றும் விரையும் மூட்டுக்கள் குழுவினரோடு உங்களிடமிருந்து அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் வணக்கம் நேர்களே.
நல்லது நேர்களே, நாம் கேட்க இருக்கும் பாடல் என் மனக்கண் முன்னே இப்பொழுதும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அதாவது சபாஷ் மாப்பிள்ளை என்ற ஒரு அருமையான படம், அதில் நடித்தவர் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன். அதில் சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர் என்று அருமையான ஒரு பாடல். முக்கியமாக இந்த பாடலை கேட்கும் பொழுது எம்ஜிஆருக்கு குரல் கொடுத்தவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜெயசுதாஸ், டிஎம்எஸ், இவர் சிறுகாழி கோவிந்தராஜன். அப்படி அவர் சிறுகாழி கொடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பாடல். வரிகளும் மிகவும் முத்தாய்ப்பான வரிகள். கேட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் பல நல்ல நிகழ்ச்சிகளோடு தங்களை சந்திக்க இருக்கிறோம். அதுவரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தங்கள் அன்பன் சொக்கலிங்கம் இலக்குவன். நன்றி நண்பர்களே.
சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ? சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ?